நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்துள்ளது பற்றிய செய்திகள், இதுகுறித்து மனுதாரர் சுப்பிரமணியம் சுவாமியின் கருத்துக்கள்.
Bail is the rule, jail is the exception. அது வந்து கன்விக்ஷனுக்கு முன்னால, கன்விக்ஷன் ஆன பிறகு சிறைக்குள்ள இருக்கணும், அதான் தண்டனை.
போப் பிரான்சிஸை இலங்கை ஜனாதிபதி சந்தித்து நாடு திரும்பியுள்ள நிலையில் இலங்கையில் நல்லிணக்கத்திற்கான அறிகுறிகள் தெரியவில்லை என்று மன்னார் ஆயர் தெரிவித்துள்ள கருத்துக்கள்.
இணக்கப்பாடு இல்லாத காரணத்தினால தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஆயரை கூட்டிகிட்டு போகாத நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அது நடந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும்.
இலங்கையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் வேலை நிறுத்தம் காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் ஸ்தம்பித்த விவரங்கள், இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விரிவான செய்திகளும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
துருக்கியின் எல்லையில் இருக்கும் சிரியாவின் கோபானே நகரம் இஸ்லாமிய அரசு போராளிகள் கையில் விழப்போகும் நிலையில் இருப்பதாக துருக்கி அதிபர் ரெஜப் தயீப் எர்டோவான் எச்சரித்திருக்கிறார். இந்த நகரை சுற்றியிருக்கும் இஸ்லாமிய அரசு அமைப்பு நிலைகளின் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் குறைந்தது 5 வான் தாக்குதல்களையாவது நடத்தி பல கவச வண்டிகளை அழித்தன. ஆனால் இந்த வான் தாக்குதல்கள் மட்டும் IS அமைப்பை அழிக்க போதுமானவை அல்ல என்று அதிபர் எர்டோவான் கூறினார். கொபானே நகரை காத்து வரும் குர்து இன போராளிகள் ஜிஹாதிஸ்டுகளை பின்தள்ள முயன்று வருகின்றனர். ஜிஹாதிஸ்ட் போராளிகள் நகரின் விளிம்பு கருகே வந்து தொடர்ந்து அதன் மீது ஷெல் வீசி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
கொபானே நகரை காப்பதற்காக சர்வதேச சமூகம் கூடுதலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரி குர்துகள் பல இடங்களில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தென்கிழக்கு துருக்கியில் இருக்கும் வாட்டோ என்ற நகரில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டார். இவர்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பை எதிர்த்து போரிடுகின்ற சிரிய குர்துகளுக்கு துருக்கி அதிக அளவு உதவி அளிக்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர். பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் வலுவான சர்வதேச எதிர் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கின்றனர். பிரிட்டனின் முக்கிய விமான நிலையமான லண்டன் ஹீத்ரோவிலும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது.
எபோலா தொற்று மேலும் பரவினாலோ அல்லது நீண்ட காலத்துக்கு நீடித்தாலோ அது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதாரங்கள் மீது கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியம் IMF கூறியிருக்கிறது. சஹாரா பாலைவனத்துக்கு தெற்கே உள்ள ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி நிலைமை பொதுவாக சாதகமாக தெரிந்து வரும் நிலையில் இந்த எபோலா தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் மீது ஏற்படும் மோசமான பொருளாதார தாக்கம் அந்த வளர்ச்சியை பாதிக்கும் என்று IMF கூறியது. போக்குவரத்து, வர்த்தகம், பொருள் விநியோக முறைகள் மற்றும் சுற்றுலா போன்றவற்றின் மீது ஏற்படும் பாதிப்பு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பல பில்லியன் டாலர்கள் இழப்பை ஏற்படுத்தும் என்று மற்றொரு அறிக்கையில் உலக வங்கி கூறியது.
ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் உள்ள ஒரு நர்சுக்கு எப்படி எபோலா நோய் தொற்று ஏற்பட்டது என்பதை விளக்குமாறு ஐரோப்பிய ஆணையம் ஸ்பெயினிடம் கோரியிருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு வெளியே எபோலா நோய் தொற்றால் தாக்கப்பட்ட முதல் நபர் இவர்தான். தற்போது அந்த நர்ஸ் தனி வார்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் தாக்குதலுக்குள்ளாகி மீண்டும் ஸ்பெயினுக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட இரு மத போதகர்கள் சிகிச்சை அளித்த குழுவில் இவர் இடம்பெற்றிருந்தார். அந்த மத போதகர்கள் இருவரும் தற்போது இறந்துவிட்டனர். எபோலா நோயாளிகளிடமிருந்து முன்பு எடுக்கப்பட்ட எபோலா நோயை எதிர்த்து போரிடுகின்ற செல்களே நரம்பு ஊசி மூலம் இந்த நர்சின் உடலில் செலுத்தப்பட்டு வருகின்றன. எபோலா நோய் அறிகுறி தென்படுவதாக சந்தேகிக்கப்பட்ட மேலும் மூவர் மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருக்கின்றனர். இதில் ஒருவர் அந்த செவிலியின் கணவர்.
ஈரானிய அதிபர் ஹசன் ருஹானி நாட்டின் பல்கலைக்கழகங்களுக்கு மேலும் கல்வி சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார். பொருத்தமற்ற கட்டுப்பாடுகள் சகிப்புத்தன்மை இன்மைக்கு கொண்டு சென்று திறமையான மற்றும் நேர்மையான கல்வியாளர்களை வெளியேற வைத்துவிடும் என்று அவர் டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களிடையே ஆற்றிய ஒரு உரையில் கூறினார். அறிவியல் குறித்த இஸ்லாமிய அணுகுமுறையை கடைபிடிப்பது என்பது அந்த துறையையே நிராகரிப்பது என்ற நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடாது என்றும் அவர் கூறினார். ஈரானில் பல துறைகளில் மேலும் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்திருக்கும் அதிபர் ருஹானிக்கு ஏற்கனவே ஆளும் அதிகார வர்க்கத்தில் இருக்கும் பழமைவாத கடும்போக்காளர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது.
உலக பொருளாதார வளர்ச்சி வீதம் குறித்த தனது கணிப்பீட்டை சர்வதேச நாணய நிறுவனமான IMF மீண்டும் குறைத்திருக்கிறது. இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் 3.3% அடுத்த ஆண்டு அது 3.5% வளரும் என்று அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. யூரோ நாணய வலய நாடுகள் பிரேசில், ரஷ்யா போன்ற நாடுகளில் எதிர்பார்க்கப்பட்டதை விட வளர்ச்சி குறைவாக இருக்கும் என்றும், அதே நேரத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், இந்தியா போன்ற நாடுகளில் பொருளாதார சூழல் பிரகாசமாக இருப்பதாகவும் IMF-இன் அறிக்கை தெரிவித்திருக்கிறது.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இந்திய செய்திகள். வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் இதர 3 பேருக்கும் பிணை வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது. இதுகுறித்த விரிவான செய்திகளை தருகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கு கர்நாடக நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பெங்களூர் பரப்பனா அக்ரஹார சிறையில் இருக்கும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவருடைய தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் ஜாமீன் கோரியும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். கர்நாடக நீதிமன்றங்கள் தசரா விடுமுறையில் இருந்ததால் இவர்களது மனுக்கள் கடந்த வாரம் விடுமுறைக்கால நீதிபதி ரத்னகலா முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அவர் இதனை வழக்கமாக விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதையடுத்து தசரா விடுமுறை முடிந்து நீதிமன்றம் மீண்டும் இயங்க ஆரம்பித்ததும் நீதிபதி சந்திரசேகர ராவ் முன்பாக வழக்கு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பின் சார்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் வாதாடிய பவானி சிங்கே மீண்டும் ஆஜரானார். ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான ஜெத்மலானி, ஜெயலலிதா சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர், நீதிமன்றம் அழைக்கும் போது அவர் ஆஜராக தவறியதில்லை, இந்த வழக்கில் மேல்முறையீட்டு விசாரணை நடந்து முடிய பெரும் காலதாமதம் ஏற்படும், ஆகவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமென வாதிட்டார். அதற்கு பிறகு சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோரின் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதற்கு பிறகு வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயலலிதாவுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கலாம் என்று தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சந்திரசேகர ராவ், ஊழல் என்பது மனித உரிமைகளுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டு ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் ஜாமீன் வழங்க மறுத்து உத்தரவிட்டார். வேண்டுமானால் அவர்கள் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதி கூறினார். மேல்முறையீட்டு மனு மீது அக்டோபர் 27 விசாரணை நடக்கும் எனவும் நீதிபதி அறிவித்தார். இந்த தீர்ப்பின் நகல் கிடைத்ததும் உச்சநீதிமன்றத்தை அணுகவிருப்பதாக ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
The only option of Ms. Jayalalitha is to approach the Supreme Court.
ஜெயலலிதா முன்பு இருக்கும் ஒரே வாய்ப்பு நாளையோ நாளை மறுநாளோ உச்சநீதிமன்றத்தை அணுகுவதுதான். உத்தரவின் நகல்கள் கிடைத்ததும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம்.
முன்னதாக உணவு இடைவேளைக்கு பிறகு நீதிமன்றம் மீண்டும் கூடிய சிறிது நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதையடுத்து அதிமுக தலைமையகத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் வெடி வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டனர். பெரும்பாலான அமைச்சர்களும் கட்சி தலைமையகத்தில் குழுமியிருந்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் முந்தைய செய்தி தவறு என்றும் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்றும் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து தொண்டர்கள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். இதுகுறித்து அங்கு கூடியிருந்த தொண்டர்களிடம் கேட்டபோது,
வெற்றியோட ஒருவன் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டது, அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க கழகத்தார்.
அது பெயில் வந்து வந்துடுச்சுன்னு டிவில எல்லாம் பிளாஷ் ஆனதுல எல்லாம் சந்தோஷப்பட்டோம். திடீர்னு கொஞ்ச நேரத்திலே அது வந்து அந்த சந்தோஷம் இல்லாம ஆயிடுச்சு. பெயில் இல்லை, நிராகரிக்கப்பட்டதுன்னு தமிழ் டிவியில் வந்தது. அப்புறம் காரண காரியங்கள் தெரிஞ்ச அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுது. கொஞ்சம் ஒரு விரத்தி தான், உண்மை தான். முதல்ல சந்தோஷமாக இருந்தது, அப்புறம் விரத்தி. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஜீர்ணிச்சு தான் ஆகணும்.
வருத்தமாக இருக்குது, அந்த அம்மா வரலன்ற வருத்தம் தான் இருக்குது. எங்களெல்லாம் அந்த அம்மா வெளியே வரணுன்ற ஒரே இதுதான் நாங்கள் இருக்கிறோம்
என்று தெரிவித்தனர். ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட செய்தி பரவியதும் தமிழகத்தில் ஆங்காங்கே பேருந்துகள் மறிக்கப்பட்டன. சில பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் ஜெயலலிதா விரும்ப மாட்டார் என்றும், ஆகவே கடையடைப்பு, வேலை நிறுத்தம் போன்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கிடையில் விருதுநகர் மாவட்டம் காளையார் கோவிலில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்ததாக வெளியான செய்தியை அடுத்து சிலர் பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட தீப்பொறி அங்கு உள்ள சொர்ணகாளீஸ்வரர் கோவில் கோபுரத்தின் மீது பட்டது. இதில் கோவிலின் 2 கோபுரங்களையும் புதுப்பிப்பதற்காக கட்டப்பட்டிருந்த சாரம் தீயில் எரிந்து நாசமானது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். ஜெயலலிதாவுக்கும் அவருடன் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேருக்கும் கர்நாடக உயர்நீதிமன்றம் பிணை மறுத்துள்ளது குறித்து இந்த வழக்கின் மனுதாரரான டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
சரியா தான் பண்ணியிருக்கான். இது வரையிலும் ஒன்றும் அப்பீல் ஃபைல் ஆகல, ஜட்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகல, அதனால வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரமே கிடையாது.
ஆனால் பெயில் நாட் ஜெயில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தோட ஏற்கனவே வந்து அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு முன்னால கிருஷ்ணயர் போன்ற நீதிபதிகள் சொன்ன ஒரு வாசகமா இருந்தது.
பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன். அது வந்து கன்விக்ஷனுக்கு முன்னால, கன்விக்ஷன் ஆன பிறகு சிறைக்குள்ள இருக்கணும், அதான் தண்டனை. ஆகவே அதுல வந்து எப்போ ஒரு அப்பீல் இருக்கோ அந்த அப்பீல்ல வந்து ஹைகோர்ட் வந்து அதை அட்மிட் பண்ணி ஒரு முன்தாரணம் இருக்கு, ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு, இது வந்து தவறான ஜட்மெண்ட், அந்த சூழ்நிலை
கிடைக்கிறதுக்கு
ஒரு 30 பேருக்கு பெயில் கொடுத்துட்டா, அதை வச்சுன்னு போனா சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னா, வந்து இவாளுக்கெல்லாம் கொடுத்துருக்கா, எனக்கு ஏன் கொடுக்கல, திஸ் இஸ் ஆர்டிகல் 14, என்னோட டிஸ்கிரிமினேஷன் ஆயிருக்கு. அதை வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்தாருக்கு.
ஸோ அந்த அடிப்படையில ஜெயலலிதாவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்திலையும் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
இருக்கலாம்
அரசியல் ரீதியா அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு சிம்பத்தி வேவ் வந்துடுது, அனுதாப அலை அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன
நினைக்கிறீங்க? கருணாநிதிக்கு பெரிய அனுதாப ஆலை வரப்போறதுன்னு தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இல்ல ரெண்டு வாட்டி.
ஆனா அவங்க ஆதரவாளர்கள் வந்து இப்போ பந்த் நடத்துறது, கடையை மூட சொல்றது,
அதெல்லாம் வந்து வன்முறை பண்ணிதான் பண்றா. நம்ம தமிழ் மக்கள்ல வந்து இந்த வன்முறை பண்றவர்கள் வந்து அவளை வந்து தாக்கிறதுக்கு தைரியம் கிடையாது, வீட்டுல உட்காந்துருவார்கள். ஆனா இப்போ வந்து ஓட்டு நடக்கிறதோ அந்த ஓட்டுல வந்து ஜெயலலிதா எதிர்த்தா போடுவாங்க.
டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்துக்கள் இப்படி இருக்க, சட்ட ரீதியாக ஜெயலலிதாவுக்கு அடுத்து என்ன வாய்ப்புகள் உள்ளன என்று சென்னையில் உள்ள மூத்த வழக்கறிஞர் கே என் விஜயம் அவர்களிடமும் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த லஞ்ச ஒழிப்பு விஷயம் என்பது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர் மேலே கொடுத்த ஒரு குற்றச்சாட்டம். ஒரு தனிநபர் இந்த சமூகத்துக்கு எதிராக இழைத்த குற்றம். ஒருவர் பதவியில் இருப்பவர், சிறு பதவியில் இருப்பவர் லஞ்சம் வாங்கி ஒரு தாலுகா ஆபீஸ் பியூன் வாங்கினாலும், அல்லது ஒரு முதல் மந்திரி லஞ்சம் வாங்கினாலும், இது சமூகத்திற்கு எதிரான குற்றம். சமூக குற்றங்களை நாம் வேறு ஒரு கட்டில்தான் பார்க்க வேண்டும். நமக்கு இருக்கிற தலைவர்களுடைய அபிமானத்திலோ அவர்களுக்கு உண்டு இல்லை என்று சொல்வது சரியாகாது.
ஆனால் ஜாமீன் என்பது அரசியல் சட்டப்படி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற உரிமை, அது வந்து ஒரு சலுகை அல்ல என்றும் வாதிடப்பட்டது.
எப்பொழுதுமே ஜாமீனில் இரண்டு விதமான ஜாமீன் உண்டு. ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு பிணை கைதியாக இருப்பது என்பது எவரிபடி இஸ் டீம்ட் டு பி இன்னசென்ட் அன்லெஸ் கன்விக்டட் பை எ காம்பிடென்ட் கோர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால பிணை கைதியாக இருக்கின்ற ஜாமீன்ல த லா இஸ் பெயில் அண்ட் நாட் ஜெயில் அப்படின்னு கிருஷ்ணயருடைய ஃபேமஸ் வாசகம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிணை கைதியாக இருக்கும்போது ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவர், ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டவர் அல்ல. அது வந்து இந்த தண்டனை பெற்றவருக்கு குறைந்தாது. தண்டனை பெற்றவர்களுக்கு மேல்முறையீடு செய்து மேல்முறையீடில் தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கும் ஒரே ஒரு உரிமை மட்டும்தான் இருக்கிறது. தண்டனை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்னால் அவர் ஜெயிலில் இருப்பார், ஜெயிலில் இருந்தால் வெளியேறுவதற்காக கேட்கப்படுகிறது. சில நேரங்களில் 4 வருடம் அல்லது 2 வருடம் ஒருவருக்கு தண்டனை இருக்கு என்று வைத்துக் கொள்கிறார். அவர் அப்பீல் போட்டுவிட்டால், ஜெயித்து விட்டு 2 வருடம் உள்ளே ஜெயிலில் இருந்தால், அப்பீல் ஜெயிச்சால் கூட 2 வருடம் உள்ளே இருப்பது சற்று கடினமாக இருக்கும். அதனால் உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது, ஒருவருடைய முழு தண்டனை காலத்தில் பாதி அளவு ஒருவர் கழித்து விட்டால் அவருக்கு பெயில் வழங்கலாம் என்று சொல்கிறது. பெயில் வழங்கிய பிறகு மீண்டும் அவருடைய வழக்கு வெற்றி பெற்றால் அவருக்கு பிரச்சனை இல்லை, தோல்வியுற்றால் மீண்டும் அந்த மீதி இருக்கின்ற 2 வருஷம் வந்து உள்ளே இருக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த வழக்கை பொறுத்தவரை இதை ஒரு தனிநபர்களுடைய காழ்ப்புணர்ச்சியிலோ அபிமானத்திலோ பார்க்கக்கூடாது. லஞ்ச குற்றம் என்பது நாம் அனைவரும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் தான் சட்டமே இருக்கு. அதை பிரிவென்ட் பண்ணணும்னா உனக்கு இது போன்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும்.
இப்பொழுது ஜெயலலிதாவின் தரப்பு வழக்கறிஞரான ராம் ஜெத்மலானி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இதை மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. அங்கே அவரது வாய்ப்புகள் எப்படி?
உச்சநீதிமன்றத்தில் இதனுடைய வாய்ப்புகள் இன்னமும் சற்று குறைவுதான். காரணம், பொதுவாகவே நீதிமன்றங்கள் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான கருத்துக்களைத்தான் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது சமூக குற்றம், இது குறைக்கப்பட வேண்டும் என்று. இது போன்ற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பொதுவாழ்வின் தூய்மையை வலியுறுத்துவதற்கான ஒப்புதலான கருத்துக்களை மேற்கொள்வதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய பரிபாலனத்துக்கு அழகாக இருக்கும்.
லல்லு பிரசாத் யாதவ் அதே போன்ற ஊழல் வழக்கில் சிக்கி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இப்பொழுது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறாரே.
அவர் வெளிவந்ததற்கு காரணம், அவருக்கு முதலில் உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படவில்லை, உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அணுகுமுறையை பொறுத்தது. இது உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டமைப்பை பொறுத்து, அந்த நீதிபதியினுடைய சமூக பார்வையை பொறுத்த விஷயம்.
சென்னையில் உள்ள மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். அங்கு போர் முடிந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாகி இன்னும் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் காணப்படவில்லை என்று மன்னாராயர் ராயப்பு ஜோசப் கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்களாகிவிட்ட போதிலும் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என கவலை வெளியிட்டுள்ள மன்னாராயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்துள்ள ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று திருத்தந்தை அவர்கள் இங்கு வருவதன் மூலம் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு வழிபிறக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். நல்லிணக்கத்திற்கான நல்லெண்ண வெளிப்பாடாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திக்க சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க ஆயர் ஒருவரை உடன் அழைத்து சென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றதே என மன்னர் ஆயர் ராயப்பு ஜோசப் அவரிடம் கேட்டேன்.
இணக்கப்பாடு இல்லாத காரணத்தினால தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஆயரை கூட்டி கொண்டு போகாத நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அது நடந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும். ஆனால் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய நோக்கங்கள் உடனடியாக இந்த அரசியல் பிரச்சனை பற்றி பேசுவதாக இல்லாமல் வரையாக இருக்கலாம். அதனால நாங்கள் அதை பற்றி கூட சொல்ல முடியாது
என்றார் மன்னராயர் ராயப்பு ஜோசப் அவர்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இலங்கை வரும்போது போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரங்களை அவர் கேட்டறிவதன் மூலம் ஒரு நன்மை ஏற்படக்கூடும் என்பது தங்களுடைய எதிர்பார்ப்பு என்றும் ஆயர் அவர்கள் கூறுகின்றார்.
போர் முடிந்து 5 வருடங்கள் ஆகியும் அவர் நல்லிணக்கம் செய்யப்படுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படாதது ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு கதையாக இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட நிலையில உண்மையாக எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், நாடு முழுவதும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து முன்னேற்றவனும் போர் காலத்தில் எல்லா அழிவுகளையும் சந்தித்தோம், இப்பொழுது ரெண்டாவது எல்லாரும் உண்டான கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த உயர் நோக்கோடு சிந்திக்கிறதுக்கு எந்த விதமான வழிவகைகளும் இல்லை. அதாவது நாங்கள் இங்கே தமிழ் மக்கள், சிறுபான்மை மக்கள், தேவைப்படுகின்ற மக்களாக கவனிக்கப்படுவதில்லை. அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, சிறப்பாக அரசியல் உரிமை மறுக்கப்படுகின்றது. உண்மையில உங்களுக்கு எந்த விதமான விடுதலையும் ஒரு முடிவும் காணப்படவில்லை. அவர் இந்த நேரத்தில் அவர் வர்றது ஒரு நல்லிணக்கத்தையும் ஒருவரது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த நன்மையையும் அது செய்யும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
அது மட்டுமன்றி ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கும் திருத்தந்தையின் வருகை வழிவகுக்கும் என்று எதிர்பார்த்திருப்பதாகவும் ஆயர் அவர்கள் தெரிவித்தார்.
அவர் இந்த மாதிரியா வந்த பொழுது அவருடைய ஆதங்கங்கள் எல்லாம் அந்த மக்களுடைய ஆதங்களாக மாற்றம் பெற்று அவர் கடைசியில் நல்ல ஒரு காரியத்தை அவர் செய்து இணக்கப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்கும் மகிழ்ச்சியான ஒரு அரசியல் தீர்வுக்கும் வழிவகுக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர் இத்தனை நாடுகளில் சமாதான பயணம் செய்திருக்கிறார். அதே போல இந்த நாடும் ஒரு சமாதானத்தை காண்றதுக்கு அவருடைய பயணம் வழிவகு
இலங்கையின் சிறைச்சாலைகள் அதிகாரிகள் வேலை நிறுத்தம் காரணமாக அங்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாக கூறுகின்றார் கொழும்பில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அவரது செய்திக்குறிப்பு.
சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தம் காரணமாக கொழும்பு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அமைந்துள்ள நீதிமன்றங்களின் நடவடிக்கைகள் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்தது. கொழும்பு மெகசின் உட்பட வெளிக்கடை சிறைச்சாலைகளில் பணிபுரியும் அதிகாரிகளே இவ்வாறு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கண்மூடித்தனமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இடமாற்றங்களை ரத்து செய்யுமாறு கோரியே இந்த வேலை நிறுத்தத்தை தாங்கள் ஆரம்பித்ததாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள நீதிமன்றங்களின் வழக்கு விசாரணைகள் முழுமையாக தடைப்பட்டது. இதன் காரணமாக சந்தேக நபர்களுக்கு பெரும் அநீதி ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ராகம பகுதியிலிருந்து கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு வந்திருந்த மாலினி பெரேரா.
அது எப்போ கண்ணு தம்மா ஈட்டியே தவசத்தி தரு ஆண்டனமாய்க்கத்துல எப்போ கண்ணு தம்மா ஈட்டியே கொழு ஆவினத்தின் சாப்பிட்டு அரி கரதரியா கப்பி ரஸ்தாது.
விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கும் எனது மகனுக்கு இன்று பிணை வழங்கப்படவிருந்தது. ஆயினும் வேலை நிறுத்தம் காரணமாக பிணையின் கீழ் விடுதலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாளை அரச விடுமுறை என்ற காரணத்தினால் நாளை மறுதினம் பிணை மனுவை சமர்ப்பிக்க உள்ளதாக தனது வழக்கறிஞர் அறிவித்ததாகவும் கூறினார் மாலினி பெரேரா. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இவ்வாறு திடீரென வேலை நிறுத்தங்களில் ஈடுபட முடியுமா என்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார். குற்றவியல் வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர் அமில இந்திக்க.
லங்காவே தீன நீதிமே தத்துவே அட்டதே போலீசிய சா த்ரிவித அமுதா நிர்தாயின் பமனாய் மாதன்னா தர்மின் வெடபர்ஜன கிரிமே ஹக்கியாவாக் நெத்தே.
எமது சட்ட விதிமுறைகளுக்கமைய முப்படைகள் மற்றும் போலீசாருக்கு மாத்திரமே தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. ஆயினும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான தடைகளும் இல்லை என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் அமில இந்திக்க. இதேவேளை சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வந்த வேலை நிறுத்தம் இன்று மாலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் டி என் உப்புல்தெனிய பிபிசியிடம் தெரிவித்தார். அதிகாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் வழங்கிய உறுதிமொழியை அடுத்தே இந்த வேலை நிறுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இயற்பியலுக்கான இந்த ஆண்டின் நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டது. குறைந்த மின்சாரத்தில் அதிக ஒளியை அளிக்கக்கூடிய நீல நிற எல்இடி விளக்குகளை கண்டுபிடித்ததற்காக 3 ஜப்பானியர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இசாமு அகாஷி, ஹிரோஷி அமோனோ, ஷூசி நகமூரா ஆகியோர் 1990களின் ஆரம்பத்தில் நீல நிற எல்இடி விளக்குகளை கண்டுபிடித்தனர். பரிசுத் தொகையான 8 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனரை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இது குறித்து ஒரு விரிவான செய்திக்குறிப்பை தருகின்றார் சாதாத்.
1901 இயற்பியலுக்காக நோபல் பரிசை வாங்கியிருக்கக்கூடிய 196 பேர்களுடைய பட்டியலில் பேராசிரியர்கள் இசாமு அகாசாக்கி, ஹிரோஷி அமானோ, ஷுஜி நகமுரா ஆகியோரது பெயர்களும் தற்போது சேர்ந்திருக்கின்றன. ஸ்வீடனில் நடத்தப்பட்ட ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அறிவிப்பை வெளியிட்ட தேர்வுக்குழுவினர் லைட் எமிட்டிங் டயோட் எல்இடியின் பயன்பாட்டை வலியுறுத்தினர்.
Light. The Royal Swedish Academy of Sciences has decided to award the 2014 Nobel Prize in Physics to Professor.
மிக குறைவான மின்சக்தியிலேயே இயங்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலான ஒளி ஆதாரமாக எல்இடி விளக்குகள் அமைவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஒளி உமிழும் இன்கேண்டசன்ட் விளக்குகள் 20th century உலகின் ஒளி ஆதாரமாக விளங்கின என்றால், 21st century உலகின் ஒளி ஆதாரமாக விளங்கப் போவது எல்இடி விளக்குகள்தான் என தேர்வுக்குழுவின் அறிக்கை கூறுகிறது. பச்சை நிறத்திலான எல்இடியும் சிவப்பு நிற எல்இடியும் நெடுங்காலமாகவே புழக்கத்தில் இருந்து வந்தன என்றாலும், நீல நிற எல்இடியானது ஏராளமானோர் முயன்றும் கண்டுபிடிக்க முடியாமலேயே இருந்து வந்தது. மற்ற 2 நிறங்களோடு நீலமும் சேரும்போதுதான் வெள்ளை வெளிச்சத்தை உருவாக்க முடியும். அப்படி இருக்க மற்ற விஞ்ஞானிகளும் தொழில்துறையும் 30 சாதிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை ஜப்பானில் நகோயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இசாமு அகாஷக்கியும் ஹிரோஷி அமோனோவும், டொக்குஷிமா நகரில் ஒரு சிறிய நிறுவனத்திலே வேலை பார்த்து வந்த ஷூஜி நகமுராவும் சேர்ந்து சாத்தியமாக்கியிருந்தனர். இசாமுவும் ஹிரோஷியும் தொடர்ந்து நகோயா பல்கலைக்கழகத்திலேயே பணியாற்றி வருகின்றனர். ஆனால் ஷுஜி அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தற்போது பணியாற்றி வருகிறார். வெள்ளை வெளிச்சம் தரும் எல்இடி விளக்குகள் பல ஆண்டுகாலம் பழுதாகாமல் வேலை செய்யக்கூடியவை. தவிர ஒளிவுமிழும் இன்கேண்டசன்ட் விளக்குகளை விட மிகவும் குறைவான மின்சக்தியிலேயே இவை இயங்கக்கூடியவை. உலகில் கால்வாசி அளவான மின்சக்தி விளக்கொலியில்தான் செலவாகின்றன என்ற நிலையில் எல்இடி விளக்குகள் பரவலாக பயன்படுத்தப்படும் போது மின் உற்பத்திக்காக உலகின் இயற்கை வளங்கள் விரயமாவது கணிசமான அளவிலே குறையும். மின்சார வசதி இல்லாத சூழ்நிலை இருப்பவர்கள் உலகில் 150 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது. இவர்களுக்கும் கூட மின் இணைப்பு தேவைப்படாத விளக்கொலி ஆதாரமாக எல்இடி விளக்குகள் விளங்க முடியும். ஏனென்றால் சூரிய சக்தியில் கிடைக்கக்கூடிய குறைவான மின்சாரத்திலேயே எல்இடி விளக்குகள் சிறப்பாக எரியும்.
இந்த ஆண்டின் இயற்பியல் நோபல் பரிசு பெற்றவர்கள் குறித்த விவரங்களும் மற்றும் அவர்களது ஆய்வுகள் குறித்த தகவலை வழங்கியவர் சாதாத். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இன்று துவங்கப்பட்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கி கட்டுமானம் குறித்த ஒரு செவ்வியை கேட்கலாம். இந்தியா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய 5 நாடுகள் ஒன்றிணைந்து சுமார் 140 கோடி அமெரிக்க டாலர் செலவில் உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கியை கூட்டாக நிறுவும் பணிகள் இன்று செவ்வாய்க்கிழமை முறையாக துவங்கப்பட்டிருக்கின்றன. ஹவாய் தீவில் நிறுவப்படும் இந்த தொலைநோக்கிதான் உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கியாகும். இதன் மூலம் 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மிகச்சிறிய நாணயத்தை மிக துல்லியமாக காட்டக்கூடிய அளவுக்கு இந்த தொலைநோக்கியின் திறன் இருக்கும் என்று வானியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மிக பிரம்மாண்டமான தொலைநோக்கியானது வானியல் விஞ்ஞான புரிதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றும் என்றும் பார்க்கப்படுகிறது. இன்று துவங்கும் இந்த மிக பிரம்மாண்டமான தொலைநோக்கியின் கட்டுமானம் 2022 முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொலைநோக்கியின் முக்கியத்துவம் குறித்து சென்னையில் இருக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான பெரியார் மையத்தின் துணை இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாளிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்ப வந்து நம்ம இவங்க உருவாக்க இருக்கிறது வந்து 30 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தொலைநோக்கி. இதுல வந்து ஒவ்வொரு வானவியல் தொலைநோக்கியை பொறுத்த வரைக்கும் அதோடைய பிரைமரி மிரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி, அந்த பரவளைய கண்ணாடியில வந்து ஒளி வந்து விண்மீன்கள்லயோ அல்லது வான்பொருட்கள்ல இருந்து வர்ற ஒளி பட்டு பிரதிபலித்து ஒரு குவியத்துக்கு செல்லும். அப்ப வந்து அந்த குவியத்திலிருந்து அந்த ஒளியை எடுத்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் செய்வாங்க. இப்ப வானவியல் தொலைநோக்கிகளை பொறுத்த வரைக்கும் அதோடைய விட்டம் அதிகமாக அதிகமாக அதனுடைய ரிசல்யூஷன் என்று சொல்லப்படுகிற அந்த நுணுக்கமான ஒரு பகுதியை வந்து நம்மளால பார்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவாகவும், அதே சமயத்துல வந்து நம்ம மிகவும் தொலைவில் உள்ள ஒளி குறைந்த வான்பொருட்களை வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ரிசர்ச் சொல்றக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்வதற்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொலைநோக்கிகளை நிறுவுவதில் வந்து நமக்கு ஏற்கனவே அனுபவம் உண்டு. தமிழகத்துல வந்து காவலூர்ல வந்து 2.32 மீட்டர் விட்டம் கொண்ட மிகப்பெரிய தொலைநோக்கி ஒன்று நிறுவியிருக்கிறோம். அது வந்து ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான தொலைநோக்கி என்று பெயர் பெற்றிருந்தது. அதன் பின்னர் வந்து நம்ம ஹன்லே என்று சொல்லக்கூடிய பகுதியில வந்து மிக உயரமான சுமாராக வந்து 4000 மீட்டர் உயரத்துல வந்து ஜம்மு காஷ்மீர் மாகாணத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கியையும் அது வந்து இன்ஃப்ராரெட் எல்லாம் கூட ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையில வந்து அமைச்சிருந்தோம். இப்ப வந்து அடுத்த கட்டமாக வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தொலைநோக்கியை நிறுவுவதில் வந்து மற்ற நாடுகளோடு இணைந்து செய்யறோம். இதுக்கு வந்து ஹவாய் தேர்ந்தெடுத்திருக்காங்க.
ஹவாயை இந்த குறிப்பிட்ட தொலைநோக்கியை நிறுவுவதற்கு ஹவாயை தேர்ந்தெடுத்திருப்பதன் நோக்கம் என்ன?
ஹவாயில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தெளிவான இரவுகள், தெளிவான இரவு, அதாவது மேகமூட்டமற்ற தெளிவான இரவு வந்து அங்க அதிகமா கிடைக்கும். நம்ம வந்து சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இப்ப நம்ம புயல் சின்னங்கள் உருவாகிறப்ப மேகமூட்டங்கள், அது மட்டும் இல்லாம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த சீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், அதாவது நம்ம வளிமண்டலத்துடைய மேற்பரப்புல வந்து வளிமண்டலத்துல இருக்கிற அந்த வெப்பத்தினால ஏற்படுகின்ற சலனங்கள்னால வந்து அதோடைய அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒளி விலகல் தன்மை வந்து அதிகமா இருக்கும். அந்த ஒளி விலகல் அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டிய விண்மீனுடைய வடிவம் வந்து ஒரு சிறு புள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். விண்மீன்ங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ், இந்த புள்ளி இருந்து வருகிற ஒளி என்றுதான் நம்ம எடுக்கணும். அதனாலே வந்து அதோடைய இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி போலதான் இருக்கணும். ஆனா வந்து இந்த வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற இந்த மாறுபாடுகள், ஒளி விலகல் மாறுபாடுகள்னால அந்த புள்ளி பல இடங்களில வந்து மாறி மாறி மாறிப்பட்டு அதோட இமேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவமாக ஒரு பறந்து காணப்படும். ஆக்சுவலா ஒரு புள்ளி மாதிரி இருக்க வேண்டியது ஒரு வட்ட வடிவமாக பறந்து காணப்படுகிறது. இந்த இதோடைய விட்டத்தை நீங்க வந்து ஆங்கிள் அளவுல வந்து அந்த எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த கோண அளவுல எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து சாதாரணமாக மற்ற பகுதிகளில் வந்து ஒரு ஆர்க் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு டிகிரியில வந்து 3600 ஒரு பங்கு, அந்த அளவுக்கு ஒரு ஆர்க் செகண்ட் என்ற அளவுல வந்து பறந்து விரிந்து காணப்படும். அதனால வந்து இதோட ஒரு அருகே அமைந்த ஒரு அரை செகண்ட் கூட அருகருகே அமைந்த இரண்டு வான்பொருட்கள் இருந்து அதை ரெண்டா நம்மளால பிரித்து பார்த்து உணர முடியாது. ஒரே ஆப்ஜெக்ட் என்றதை நம்ம நினைக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது நம்ம இந்த நெபுலா சிட்டிஸ் கேலக்சிஸ் இதுலாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த வாயு திரள்கள் விண்மீன் வானத்தில் இருக்க வாயு திரள்கள் மற்றும் அந்த அண்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யறப்ப தெளிவான படங்கள் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம விண்வெளியில ஹப்பிள் போன்ற தொலைநோக்கிகள் எல்லாம் வெளியில அனுப்புறோம். ஆனா இந்த ஹவாயில வந்து அந்த போன்ற அந்த வளிமண்டலத்தில் ஏற்படுகிற மாறுபாடுகள் குறைவு, தெளிவான இரவு வானங்கள் வந்து அதிகமா கிடைக்கும். ரெண்டாவது வடபகுதியில் இருக்கின்ற வானத்தையும் தென்பகுதியில் இருக்கிற வானத்தையும் ஓரளவுக்கு நம்மளால வந்து அங்கிருந்து இப்ப ஆராய்ச்சி செய்வதற்கும் இயலும். இந்த போன்ற கருவிகள் எல்லாம் வந்து நேரடியாக இயற்பியலுக்கு தெரிவிட்டோம். இயற்பியல் தத்துவங்கள் தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் எங்கேயுமே நிறைந்திருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து இயற்பியலுக்கு வந்து நம்ம செறிவூட்டுறப்ப நேரடியாக அது மனித குலத்திற்கும் வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை.
சென்னையில் இருக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான பெரியார் மையத்தின் துணை இயக்குனர் சவுந்தரராஜ பெருமாள்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இனி தலைப்புச் செய்திகள்.
துருக்கியின் எல்லையில் இருக்கும் சிரியாவின் கொபானே நகரம் இஸ்லாமிய அரசு போராளிகள் கையில் விழப்போகும் நிலையில் இருப்பதாக துருக்கி அதிபர் ரஜப் தயிப் எர்தோவான் எச்சரித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஜாமீனில் மறுக்கப்பட்டுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.